قال رسول الله صلى الله عليه وسلم خيار امتي علماؤها وخيار علمائها رحماؤها. رسول الله صلى الله عليه وسلم அறிவித்ததாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், خيار امتي علماؤها. ஒரு சமுதாயத்திலே மிகச் சிறந்தவர்கள் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆலிம்கள். وخيار علمائها رحماؤها, உலமாக்களிலே மிகச் சிறந்தவர்கள் அவர்களிடத்தில் இல்மு இருப்பதோடு இரக்க குணமும் உடையவர்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், வைன்னல்லாஹ தஆலா லா யாஃபிருல் ஆலிமி அரபைன தன்பன் கபல அன் லில் ஜாஹிலி தன்பன் வாஹிதன். பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொண்டு உணர்த்தும்படி சொல்கிறார்கள், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா ஒரு சாதாரண மனிதருடைய ஒரு பாவத்தை மன்னிப்பதற்கு முன்பதாக ஒரு ஆலிமுடைய 40 பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். அலா வைனல் ஆலிமர் ரஹீம், மேலும் அறிந்து கொள்ளுங்கள், கருணையுள்ள இரக்குணமுள்ள ஆலிமாக இருப்பவர் எஜீவ் யோமல் கியாமத்தி கியாமத் நாளிலே கொண்டு வரப்படுவார். அன்ன நூறு கத அல்லாஹ் யம்ஷி ஃபீஹி மா பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிபி கமா யுதீவுல் கௌகபு துர்ரியு. கியாமத் நாளில் அவர் கொண்டு வரப்படுகிற போது அவருடைய அவரின் மூலமாக வெளிப்படுகிற அந்த வெளிச்சம், அந்த ஒளி கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியிலே அது ஒளியை ஏற்படுத்தும். ரெண்டு திசைகளுக்கும் மத்தியிலே வெளிச்சத்தை அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஒளியை அது வெளிப்படுத்தும். எப்படி மின்னக்கூடிய நட்சத்திரங்களுடைய ஒளி எப்படி இருக்கிறதோ அதுபோல அந்த மனிதர், அந்த ஆலிம், கருணையுள்ள அந்த இறக்க குணமுள்ள அந்த ஆலிம் கொண்டு வரப்படுகிற போது அது மாதிரி அவருடைய ஒளி வீசும் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார். பொதுவாக அல்லாஹு தஆலா சிலர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். எதன் மூலம் கண்ணியப்படுத்துவார் என்று சொன்னால், அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தின் மூலமும் அவனுடைய மார்க்கத்தை விளக்குவதன் மூலமும் தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். உலகத்திலே கண்ணியப்படுத்தப்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் சில மனிதர்களிடத்திலே மதிப்புடையவர்களாக இருக்கிறார்கள். செல்வந்தர்கள் ஒரு வகையில் ஜனங்களிடத்திலே மதிப்பை பெறுகிறார்கள். அதுபோல மக்களுக்கு மத்தியிலே அதிகாரம் உடையவர்கள் சில நேரங்களிலே மதிப்பை பெறுகிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கிறது. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், மார்க்கத்தை விளங்கியவர்கள், மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லித்தருபவர்கள், ஆலிம்கள் தான். இது பல ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். பெருமானார் சொல்றது, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் யாரை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்களோ, யாரை மதித்திருக்கிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டியது, மதிக்க வேண்டியது மனிதர்களுடைய பொறுப்பாகும், கடமையாகும். நிறைய பேர் அதை வந்து உணர்வது கிடையாது. அல்லாஹுவால் சிறப்புப்படுத்தப்பட்டவர்களை, அல்லாஹுடைய ரசூலால் சிறப்புப்படுத்தப்பட்டவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய ஒரு பகுதி. அதை விடுத்து நாம் வந்து நம்ம தான் எல்லாத்துலேயும், மற்றவங்களெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து மார்க்கம் போய்விடும், மார்க்கம் எடுபட்டு போய். அல்லாஹுவால் அல்லாஹுடைய ரசூலால் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, பெருமானார் சொல்லாசன் அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களையும் கண்ணியப்படுத்தி இருக்கிறார். இஸ்லாத்திலே உள்ள பெரிய மனிதர்கள் மட்டுமல்ல, இஸ்லாத்திலே இல்லாத, இஸ்லாத்திற்குள் வராத பல பெரியவர்களையும் பல மக்களையும் அல்லாஹுடைய ரசூல் கண்ணியப்படுத்தி இருக்கிற செய்திகளை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சாதாரண பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை எவ்வளவு கண்ணியப்படுத்தினார் என்று சொன்னால், எவ்வளோ அவர்களை மதித்தார் என்று சொன்னால், ஒரு முறை ஹிரா என்ற குகைக்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வருகிற போது அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக சொல்லி அனுப்புகிறான், என்னுடைய சலாத்தை அவருக்கு நீங்கள் எத்தி வையுங்கள். அல்லாஹுடைய ரசூலிடத்திலே வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களது மனைவியோ வந்து கொண்டிருக்கிறார், அவங்களுக்கு அல்லாஹ் சலா சொல்லியிருக்கிறார், என்னுடைய சலாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு எத்தி வையுங்கள்னு சொல்லி அந்த பெண்மணியை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை கண்ணியப்படுத்தி இருக்கிற அந்த காட்சியை பார்க்கிறோம். மதிக்க வேண்டியவர்களை மதிக்க வேண்டும், அவர்கள் எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரியே என்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு மரபு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே தினியத்தில் கல்வி என்று சொல்லுகிற ஒரு மனிதர் இருந்தார். அவர் வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய 70 குடும்பங்களுக்கு அவர் தலைவர். ஆனால் நல்ல மனிதர், முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்காமல் இருந்தார், அதுக்கப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டிய அந்த நோக்கத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அவைக்கு வருகிறார். நிஹியத்துல் கல்பியினுடைய அந்த வருகையை முன்னிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுதான் எழுந்து போனார்கள். எழுந்து போய் அவரை கையை பிடிச்சு வரவேற்று அங்கே தன்னுடைய மேலே போட்டிருக்கிற அந்த மேலாடை எடுத்து கீழே விரித்து, இன்னும் அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை, இஸ்லாத்தை அறிய வேண்டும், இஸ்லாத்திலே நுழைய வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்திருக்கக்கூடிய அவர்களை தன்னுடைய மேலாடையை கீழே விரித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே அமருங்கள் என்று சொல்லி அவரை கண்ணியப்படுத்திய காட்சியை பார்க்கிறோம். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், யார் ரசூலுல்லாஹ், இதிலே உட்கார்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என்று சொல்லி அந்த கீழே போடப்பட்டிருந்த அந்த ஆடையை அப்படியே சுருட்டி எடுத்துக்கொண்டு தன்னுடைய முகத்திலும் தன்னுடைய மார்பிலும் அணைத்துக் கொண்டார். இதுதான் மரியாதைங்கிறது, கண்ணியா மரியாதைங்கிறது இதுதான். ஒரு ஆள் நம்மை கண்ணியப்படுத்துகிற போது அதை பெருமையாக கருதாமல், அதை தனக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு இதாக கருதாமல், அதனை இன்னும் எந்த அளவுக்கு அந்த அந்த கண்ணியப்படுத்துகின்ற மனிதரிடத்தில் எவ்வளவு தாழ்வை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமோ அப்படி தாழ்ந்து போகிற அந்த சூழ்நிலை அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்தது, இஸ்லாத்தில் வர்றதுக்கு முன்னாடியே. எனவேதான் அவர்களுடைய அந்த மனதையும் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளையும் அந்த குணத்தையும் அறிந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுத்தால பல முறை திவ்யத்தில் கல்வியினுடைய தோற்றத்திலே அனுப்பி வைத்திருக்கிறார். இது யாருக்கு கிடைக்கும் அந்த சிறப்பு? தோற்றத்திலே அவர்கள் ஏகதேசம் வந்து நல்ல தோற்றமுடையவர்கள், ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற மலக்கை அல்லாஹ்வுத்தால ரசூலுல்லாஹ்விடத்திலே அனுப்புகிற போது திவ்யத்தில் கல்வியுடைய தோற்றத்திலே அனுப்பி வைத்திருக்கிறான். புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போன்று மக்களை கண்ணியப்படுத்துகிற அந்த பழக்கத்தை அந்த முறையை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த இதே இல்லாமல் போய்விட்டது. முன்னோர்களை பழிப்பது, முன்னோர்களை ஏசுவது, இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்களை அத்தனை பேர்களையும் அதாவது விமர்சனம் செய்வது, இதுதான் இன்றைக்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. விளங்குறதில்லை அவங்க யார் எப்படிப்பட்டவங்க சொல்லி. பெருமானார் சல்லாசுடைய காலத்தில் அவர் ரசூலுல்லாஹி சிறுவராக இருக்கிற போது ஹாத்திம் என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் ரொம்ப நல்ல மனிதர், மக்களுக்கு மத்தியில் நல்ல அதாவது உபகாரம் செய்யக்கூடிய மனிதர். கொடை கொடுத்து அதாவது ஹாத்திம் தாயுடைய பற்றி வரலாறுகளே வருகிற போது எவ்வளவு முடிவு கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சுபாவமுடையவர், ரொம்ப நீதமானவரும் கூட. அவருடைய காலத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்தில் ஆத்தம் தையுடைய மகன் அபி இப்னு ஆத்தம் தை அவர்களும் அவங்களோடு இருக்கக்கூடியவங்க எல்லாம் அவர் ஊரில் அவங்க தான் அந்த ஊரினுடைய செல்வாக்கு மிக்கவர்கள், அந்த ஊரில் தலைமை உடையவர்கள். ஆனால் தந்தையினுடைய அந்த மரபை பின்பற்றி இப்போதும் அவருடைய மகனும் அவருடைய குடும்பத்தார்களும் மற்றவங்களுக்கு ஏழை எழுந்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை கொண்டிருந்தார்கள். அத்தகைய ஒரு போர்க்களத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊருக்கு படையை அனுப்பி அங்கே இருந்தவர்களை எல்லாம் கைது செய்து வரும்படி சொன்னார்கள். அந்த நேரத்தில் அதீபன் ஆத்தம் அவர்களும் அவர்களோடு இருந்த சிலர்கள் ஆண்கள் எல்லாம் நினைச்சிட்டாங்கன்னா பெண்களை விட்டு விட்டு அவங்க தப்பிச்சா போதுன்னு ஓடிட்டாங்க, மறந்து தாயிட்டாங்க. அங்கே சஹாபாக்கள் சென்று பார்க்கிறார்கள், பெண்களும் சிறுவர்களும் இவங்க தான் இருக்கிறாங்க. சரி, இவங்களை அழைச்சிட்டு போனா அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்களை எல்லாம் நினைச்சிட்டாங்க, கைது பண்ணி மதீனாவுக்கு அழைத்து வந்து விட்டாங்க. அப்படிதான் நடக்குது. தேடி போன ஆள் கிடைக்கலன்னு நினைச்சுவாங்க, இருக்கிறவங்கள தூக்கிட்டு வருவாங்க, இவங்களை தேடி அவங்க வருவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல இங்க கொண்டு வந்து மதீனாவில் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலேயே ஒரு குடிலை அமைக்கப்பட்டு தனியாக அந்த பெண்களை அங்கே வந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக வருகிற போது அந்த மஸ்ஜித் தன்னுடைய வீட்டில் இருந்து அந்த குடிலை தாண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. தொழுதுட்டு அந்த வழியாக தான் போவாங்க. அப்படி போகிற போது இந்த ஹாத்தம் தாயுடைய மகள் சஃபானா என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி, அவர் அங்கிருந்து அந்த குடிலுக்கு வெளியே நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலுல்லாஹ், நாங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு தெரியாதா, என்னுடைய தந்தை இந்த மாதிரியெல்லாம் உபகாரம் பண்ணக்கூடியவராக இருந்தார், ஏழையிலவர்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தார், விதவைகளுக்கு மறுமணம் செய்து கொடுக்கக்கூடியவராக இருந்தார், நோயாளிகள் உறவினர்களை எல்லாம் ஆதரிக்கக்கூடியவராக இருந்தார், அப்படிப்பட்டவருடைய மகள் தான் நான், என்னை கை செய்து வந்து விட்டார்கள் யாரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலையை பற்றி சொன்னார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக போய்விட்டார்கள். இரண்டாம் நாள் அதுபோலவே அந்த நேரத்தில் இருந்து அந்த பெண்மணி ரசூலுல்லாவை அழைத்து சொன்னார், அப்போது மௌனமாக போய்விட்டார்கள். மூன்றாவது நாள் அந்த பெண்மணி சொன்னார், தன்னுடைய தந்தையினுடைய செயல்பாடுகளை குறித்து சொல்கிறார், தன்னுடைய செயல்பாடு இல்லை, தன்னுடைய தந்தை இந்த மாதிரிலாம் செய்தார், இந்த மாதிரிலாம் நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சொன்னபோது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ உண்மைத்தான் சொல்கிறாய், நீ என்னென்ன காரியங்களை செய்கிறாயோ அத்தனை காரியங்களும் எங்களது மார்க்கத்திலும் உயர்வானவை. நாங்களும் அதை விடுறதில்லை, அதை நாங்கள் உயர்வாங்கிறதே அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, உன்னுடைய தந்தை இவ்வளவு நல்ல மனிதராக இருந்தார், அதை கருதி நான் உன்னை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி விடுதலை செய்துட்டாங்க. உடனே அந்த பெண்மணி விடலை, சொன்னார் யார் சொல்ல, என்னை மட்டும் விடுதலை செய்யறதுனால பிரயோஜனம் இல்லை, என்னோடு சேர்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இங்க இருக்கோம், எங்களை எல்லாத்தையும் விடுதலை செய்ய யார் சொல்லல. அப்படி சொன்ன போது பெருமானார் சிலாசனர்கள் எல்லாத்தையுமே விடுதலை செய்தாங்க. எதுக்காக விடுதலை செய்தாங்கன்னா, இன்னும் அவங்க அந்த குடும்பத்திலிருந்து யாருமே வரல இவங்களை மீட்டிட்டு போறதுக்கு. இருந்த போதிலும் கூட ஆதிமுகையினுடைய அது மறைந்து போனவர், எத்தனையோ காலங்கள் ஆகிவிட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சின்ன வயதிலே வாழ்ந்தவர் அவர். அந்த மனிதனுடைய கண்ணியத்தை கருதி, அவருக்கு இருக்கிற மதிப்பை மரியாதையை கருதி இவர்களை விடுதலை செய்து விட்டார்கள். விடுதலை செய்ததோன்னு மட்டுமல்லாது, அவர்களுக்கு தேவையான வாகனங்களை கொடுக்க சொன்னார்கள். அவர்களுக்கு தேவையான சாமான்களை படிச்ச வழி பயணத்திற்குரிய சாமான்களையும் உணவு வகைகளையும் துணிமணிகளையும் எல்லாத்தையுமே கொடுக்க சொன்னாங்க. சஹாபாக்கள் அவங்கள்ட்ட இருந்த எல்லா பொருள்களையும் கொண்டு வந்து அவங்களை கொடுத்து கண்ணியப்படுத்தி வைத்தார்கள். இவங்க போய் இறங்குறாங்க. இறங்கிய போது அவருடைய சகோதரர் அதீபன் ஆத்தந்தைக்கு ரொம்ப ஆச்சரியமாகி விட்டது. இந்த அளவுக்கு அந்த மனிதர் சிறப்பாக உங்களிடத்தில் நடந்து கொள்கிறார், இவ்வளவு கண்ணியமான முறையில் நடந்து கொள்கிறார் சொல்லி அப்பிருந்து ரசூலுல்லாஹ்வின் மீது அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுகிறது. சில நாட்கள் கழிந்த பின்னால் அந்த அதீபன் ஆத்தந்தை ரசூலுல்லாஹி தஆலா அன்னவர்கள் அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி மதீனாவுக்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் வரத்தில் சொல்லப்படுது அதீபன் ஆத்தந்தை வருகிறார், அவருடைய மகன் ஆத்தந்தையுடைய மகன் வருகிறார் என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே சென்றார்கள். அங்கே தன்னுடைய வீட்டில் தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு தலையணி, இப்ப நம்ம வந்து சேருகிற தூக்கி என்ன செய்வோம், வர்றவங்களுக்கு போட்டு கொடுப்போம். அவரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்வதற்காக வேண்டி வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு மெல்லிய தலையணை எடுத்துக்கொண்டு வந்து வைத்து அதன் மீது ஒரு துணியை விரித்து வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி கண்ணியப்படுத்தி அவ்வளவு மரியாதையோடு அவரை அமர வைத்தார். அவரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு முன்னால் அவர்கள் மக்களிடத்திலே எந்த அளவுக்கு கண்ணியமானவர்களாக மதிப்புடையவர்களாக இருந்தார்களோ, இஸ்லாத்துக்கு பிறகும் அவர்கள் அப்படித்தான் மதிக்கப்பட்டார்கள், அப்படித்தான் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். இதுதான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டி தருகிற வழிமுறை. இதை விடுத்து நாம தான் இஸ்லாத்தை பத்தி ரொம்ப தெரிஞ்சிருக்கோம், நமக்கு முன்னால் உள்ளவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை பத்தி விளக்கல, அவங்க கெடுத்துட்டாங்க, அவங்க குழப்பிட்டாங்க, அவங்க பிரிவினை ஏற்படுத்தி விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி சொல்வது இஸ்லாத்தினுடைய ஒழுங்கு அல்ல, இஸ்லாத்தினுடைய மரபு அல்ல. முன்னோர்களை வந்து அல்லாஹுக்கால அவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட சொல்லி தான் நம்மள்ட்ட சொல்றோம். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு தீயவர்களாக இருந்தாலும் சரி, அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க அதை பத்தி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பொறுப்பு என்னுடையது, முடியுமானா நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க. ரப்ப நகப்பிரலனா வலி எஹ்வானின லதீன சபகூனா பில்லீமான், யார் ரஹ்மானே எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், எங்களுக்கு முன்னால் சென்றவர்கள் யாரெல்லாம் மூமின்களாக வாழ்ந்து விட்டு சென்றார்களோ அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்து விடு என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லித்தரானே தவிர, அவங்களை விமர்சனம் செய்யுங்க, அவங்களை திட்டுங்கன்னு எந்த இடத்துலையும் சொன்னதில்லை. அது சொல்வது இஸ்லாத்துடைய பாங்கு அல்ல, அல்லாஹ்வுடைய வழிமுறை அல்ல. திருக்குறானுக்கும் ஹதீஸுக்கும் மாறுபடாமல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவன் தான் முஸ்லீம், அவன் தான் இஸ்லாத்தில் இருக்கிறான் என்று பொருள். அல்லாஹ்வுடைய கலாமுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வழிமுறைக்கும் எதிரான ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு இதுதான் இஸ்லாம் என்று விளங்கிக் கொண்டால் அது அறியாமையாகும், வடிகட்டி அறியாமையாகும். அதிலிருந்து முதல்ல நீங்கி விட வேண்டும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் யாரை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த மரபினை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் யாராக எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல மனிதர், சில சமூகத்திலே நல்ல மனிதர்கள் இருப்பார்கள், ஈமான் மட்டும் அவரிடத்தில் இருக்காது, நல்ல அதாவது இஸ்லாத்தினுடைய எல்லா குணங்களும் அவர்களிடத்தில் இருக்கும். தான தர்மம் செய்வது, அரவணைப்பது, ஏழையவர்களுக்கு உதவி செய்வது, இப்படிப்பட்ட சில குணங்கள் அவரிடத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை, இஸ்லாத்தினுடைய மரபு. அந்த அடிப்படையில் மற்றவர்களை மதித்து வாழுகிற அந்த நிலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி சகோதரர்கள். இப்ன அப்பாஸ் செய்து சாப்பிட்டவர்கள் இப்ன அப்பாஸ் சொல்லி காட்டுறார், எப்போ வந்து அவங்க வந்து எளிய போறதுக்காக வேண்டி தன்னுடைய வாகனத்தை தயார் செய்து வெளியில கிளம்புவதற்காக போகிற போது, இப்ன அப்பாஸ் தாலானு ரசூல்லாவுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், ரசூல்லாவுடைய பெரிய தந்தையினுடைய மகன், அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க இவங்களை பார்க்கறதுக்காக போவாங்க, ஏதாவது மார்க்க விஷயத்தை தெரியணுங்கிற நோக்கத்தில் போவாங்க. சாபையை செய்தன சாப்பிட்டிருந்தாத்தான திருக்குறானை கரைத்து குடித்தவர்கள். திருக்குறான் வகி அறிஞர போது ரசூல்லாவுக்கு பக்கத்தில் இருந்து அதை எழுதியவர்கள், அவர்களுக்கு தான் திருக்குறானை முழுசாக தொகுக்குகின்ற பணி அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. நல்ல முறையில் ஓதக்கூடியவர்கள் காரி. அவங்க அவங்கள்ட்ட சில சந்தேகம் கேட்பதற்காக இப்னு அப்பாஸ் தான் இப்போ சின்ன வயசு வருவாங்க, விசாரிப்பாங்க, போவாங்க. ஒரு நாள் அப்படியே போகிற போது அவருடைய வாகனத்தில் அவர்கள் ஏறுகிற போது அவர்கள் கால் வைக்கக்கூடிய இடத்தையும் அவர்கள் உட்காருகின்ற இடத்தையும் சுத்தம் செய்து அந்த வாகனத்தை சரி செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் தலைவர்கள் ஏறி அவங்க உட்காரத்துக்கு இவங்க இது பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. குதிரையில ஏறி உட்கார்ந்த பிறகு ஜெய்துக்கு சாப்பிட்டிருந்தார் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு அவருடைய ரசூலுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நீங்கள்லாம் இப்படி எங்களுக்கு செய்யலாமா, எங்களுக்கு இவ்வளவு இதை பணிவாங்க இடத்துல நடந்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுகிற போது ஜெய்துக்கு சாப்பிட்டிருந்தா தன்னுடைய வார்த்தைக்கு இப்னு அப்பாஸ் பதில் சொன்னார்கள், எங்களது ஆளின்களை இப்படித்தான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எங்களது ரசூல் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு செய்யணும், இந்த மாதிரிலாம் பணிவுரை செய்யணும்னு சொல்லி நான் சொல்லல, எங்களுக்கு ரசூல் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பதில் சொல்வார்கள். செய்தியில் சாப்பிட்டிருக்காத்தாலான அவர்கள் அவர்கள் என்ன செய்வார்னு சொன்னா, உங்க கையை கொடுங்க, அவங்க கையை தன்னுடைய கரத்திலே வைத்துக்கொண்டு அந்த இரண்டு கையையும் முத்தமிட்டு விட்டு எங்களது ரசூல் ரசூல்லா அவருடைய கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு மதிக்கக்கூடிய கண்ணியப்படுத்தக்கூடிய மரம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது சமுதாயத்தில், யாருக்குமே மதிப்பு கிடையாது, யாருக்குமே கண்ணியம் கிடையாது. இந்த நிலை நிச்சயமாக நல்ல நிலை அல்ல, ஆபத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கண்ணியப்படுத்துகிறவர்கள், நாம கண்ணியப்படுத்துவதற்கு பழகி கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சுபாவம் இல்லாமல் இருந்தால் அந்த சுபாவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு வெற்றியை தேடித்தரும், நேர்வழியின் பக்கம் நம்மை கொண்டு சேர்க்கும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட சிறந்த பண்பை இந்த மனநிலை சொல்லாவதால் ஏற்படுத்தியிருக்கிறோம். Amen.